SBS தமிழ்.
வணக்கம் முத்தாளங்குறிச்சி காமராசு அவர்களே. ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து நீண்ட நாட்களாக உங்களது ஆர்வம் காரணமாக எழுதியும் பேசியும் வந்திருக்கிறீர்கள். அது குறித்து சென்ற நிகழ்ச்சியிலே பேசியிருந்தோம். அண்மையிலே ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்த ஒரு வழக்கிலே நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அது குறித்து நமது நேயர்களுக்கு விரிவாக சொல்லுங்களேன்.
மதுரை ஹைகோர்ட்ல வேலை பார்க்கிற வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி அப்படிங்கிறவர் வந்து என்ன பார்க்க வந்திருந்தாரு. ஆதிச்சநல்லூர்ல வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு உங்க நூல்லையும் நான் படித்து பார்த்தேன். ஆனா அந்த அறிக்கை வராதனால நம்ம தமிழர்களோட பண்பாடு வந்து வெளியே தெரியாம இருக்குது. அதனால நமக்கு வந்து அந்த அறிக்கையை வெளியே வர வைக்கணும். அதனால வழக்கு தொடக்க போற எனக்கு தேவையான டாக்குமெண்ட்டுகள் படங்கள் எல்லாம் தாங்க அப்படின்னாரு. அப்ப நான் சேகரிச்சிருந்த படங்கள் நான் வச்சிருந்த என்ன கேட்டிருந்த மெட்டீரியல் எல்லாமே அவர் கையில கொடுத்து அனுப்பி விட்டேன். திடீர்னு ஒரு நாள் அவர் என்கிட்ட பேசினாரு. எல்லாருக்கிட்டையும் போய் கேட்கும்போது அந்த ஆதிச்சநல்லூரை பத்தி நிறைய புரிந்துணர்வு இல்லை. அதனால அது என்ன என்னன்னு கேட்கறாங்க. அவங்கள வச்சு நம்ம வழக்கு தொடர்ந்தா நல்லா இருக்காது. அதனால உங்களை வச்சு வழக்கு தொடரலாம்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதல்ல நான் தயங்குறேன். ஏன் தயங்குற அப்படின்னா நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கோம். நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்தா நல்லா இருக்குமா, நம்ம ஒரு எல்லாத்துக்கும் பொதுவான ஆள் இல்ல அப்படின்னு முதல்ல நினைச்சேன். அதுக்கப்புறம் தோணுச்சு ஆதிச்சநல்லூருக்கு வழக்கு தொடர கூட எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா ஆதிச்சநல்லூரை பொறுத்தளவுல உள்ள இருக்கிற அந்த முதுமக்கள் தாரிகள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வழக்கு தொடர்களுக்கு எந்த ஒரு வெளிப்பட்டு இருக்காது. ஏன்னா ஒரு திருநெல்வேலியை பொறுத்தளவுல ஒரு பெரிய கலாச்சாரம் உழைகிட்டு இருக்கு. அதாவது ஏதாவது ஒண்ணு வழக்கு தொடருவாங்க, அந்த வழக்கு தொடர்களோட எதிர்பார்ட்டிக்காரங்க வந்து அவங்க கூட வந்து சமாதானம் ஆகும்போது அவங்களுக்கு கையில நிறைய காசு எல்லாம் பரமாறுது. அந்த மாதிரிலதான் இப்ப வந்து நிறைய பொதுநல வழக்குகள் போயிட்டு இருக்கு. பொதுநல வழக்கு போடுறவங்களே தப்பா நினைக்கக்கூடிய காலமா இருந்துச்சு. அதனாலதான் பார்த்தேன் சரி நீங்க வந்து நம்ம ஆதிச்சநல்லூரோட இது நம்ம வேற யார் கையிலையும் கொடுத்து இவர் அவங்க ஏதாவது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே இறங்கணும் அப்படின்னு சொல்லி நானே அந்த வழக்குல இறங்கினேன். வழக்கு இறங்கும் போது எனக்கு வந்து வழக்கறிஞர் வந்து ஒரு பீஸ் கூட நீங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நம்ம ஆதிச்சநல்லூர் காட்டி போராடுறோம். உங்களோட உழைப்பு என்னோட பீஸ் ரெண்டுமே வச்சு நம்ம மூவ் பண்ணணும் மூவ் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு அது கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தது. 2007 ஒன்பதாவது மாசம் தான் அந்த வழக்கை வந்து நாங்கள் தாக்கல் பண்ணோம். முதல்ல வந்து நீதிபதிகள் வந்து இவங்களை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. இவங்க வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இதுல மத்திய அரசும் மாநில அரசும் சரியான ஒரு தகவலை கூட சொல்லவே இல்லை. கொஞ்சம் காலங்கள் தள்ளி போக 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 2018 வந்து நீதியரசர் கிருபாகரன் தாரணி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரோட அமர்வு வந்தது. அவங்க வந்து அடுத்த கட்ட அகழ்வாய்வு பண்ணணும், அதுக்கப்புறம் இது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஓங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிக்கும் போது மத்திய அரசும் மாநில அரசும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. இதுக்கு இடையில கிருபாகரன் ஐயா வந்து சென்னைக்கு மாறலாகி போயிட்டாங்க. சென்னைக்கு மாறலாகி போய் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப 2019 பிப்ரவரியில அவங்களும் SS சுந்தர் நீதிரத்தர் ஐயா அவர்களும் அந்த பெஞ்சில வந்து இந்த ஆதிச்சநல்லூர் கேஸ் வந்து திரும்ப வந்தது. வந்த உடனே முத முதல்ல கேட்டது ஏன் இந்த கேஸுக்கு உரிய சப்போர்ட் ஏன் மத்திய மாநில அரசுகள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டு சத்தியமூர்த்தி அப்படின்னு சொல்லி பழைய ஆய்வு பண்ணவரையும் கூப்பிட்டு புதுசா ஆய்வு பண்ணிருக்கிட்டு இருக்கிற சத்யபாபாவை கூப்பிட்டு ஐயா நேர்லேயே கேட்டாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப புளோரிடாவுக்கு கிடைச்ச பொருள்களை அதாவது கிட்டத்தட்ட 15 அந்த பொருள்களை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க. அந்த பொருள்களை வந்து புளோரிடாவுக்கு அனுப்பினா அதோட வயதை வந்து நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வந்தது. அப்போ அதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற மாதிரி முதல்ல மத்திய மாநில அரசு கிட்ட இருந்து வரும்போது புளோரிடாவில் தமிழ்ச்சங்கம் இருக்கு. புளோரிடா தமிழ்ச்சங்கத்தை நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் வேணாலும் அந்த இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் உலக தமிழர்களே இதுக்கு என்னதான நாங்கள் செய்கிறோம் ஆட்சியாளரை வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் என்னாலும் செய்யணும். உலக தமிழர்களே வந்து அதுக்கு கைகோர்க்க வந்து ரொம்ப காரணமாக அமைஞ்சாங்க. அதுக்கு இடையில இவர் ஓங்கி சொல்லிட்டாரு. நீதிபதி வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க எது செய்யுங்களோ தெரியாது, எனக்கு சீக்கிரமா 8ஆம் தேதிக்குள்ள கார்பன் டேட்டிங் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி கார்பன் டேட்டிங் அனுப்பப்பட்டது. அந்த கார்பன் டேட்டிங்கோட ஆய்வு அறிக்கை வந்து கடந்த வாரம் வந்தது. அந்த கடந்த வாரம் வரும்பொழுது அந்த ஆய்வு அறிக்கையில வந்து கிமு 1799 அப்படிங்கிற அந்த காலகட்டம் அதாவது 3000 முந்தியது தமிழோட நாகரிகம் அப்படின்னு சொல்லி அந்த கார்பன் டேட்டிங்ல வந்து உறுதியாயிடுச்சு. இதுல இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நீதியரசர்கள் வந்து அப்பவே கேள்வி கேட்கறாங்க அப்ப இந்தியாவில் தொன்மையானது தமிழ் மொழி தானா ஏன்னு கேட்டா இந்த இவ்வளவு வருஷத்துல வந்து இருக்கக்கூடிய மொழி எந்த மொழி அப்ப தமிழ் மொழி தானே அதையும் நீங்க நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது 11ஆம் தேதிக்கு ஒத்திவிட்டாங்க. 11ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கும் போது 11ஆம் தேதி இந்த வழக்கு திரும்ப வந்தது. ஆதிச்சநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய சிவகலைன்னு ஒரு அதிலே நிறைய முதுமக்கள் தாலி கிடைக்கும். அதையும் நம்ம தனியா ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தோம். முதல்ல இந்த சிவகலையில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் நீங்க எடுத்து உடனடியாக கார்பன் டேட்டிங் அனுப்பி அதோட வயது கண்டறியணும். அதே மாதிரி தமிழகத்துல எங்கெல்லாம் அகழ்வாய்வு நடத்தக்கூடிய இடமோ அதுல இருக்க பொருள்கள்லாம் நீங்க எடுத்து உடனடியாக நீங்க அதையும் வந்து கார்பன் டேட்டிங் பண்ணி வயதை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. மிகவும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டா இது வந்து உலக நாகரிகத்தின் தொட்டில். இந்த உலக நாகரிகத்தின் தொட்டில் எப்படின்னு சொன்னா, இந்தியாவிலே முதல் முதல்ல அகழ்வாய்வு நடந்த இடம் 1876 ஜாகோர் அப்படிங்கிறவர் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரர். அவர் வந்து கிடைச்ச பொருள்கள்லாம் அதை கொண்டு பெர்லின் நகர்ல கொண்டு அருங்காட்சியகத்துல வந்து வச்சிருந்தார். அதே மாதிரி தொடர்ந்து ஆய்வுகள் நடந்தது. அவங்கவங்க கிடைச்ச பொருள் அவங்கவங்க நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க.
அந்த ஜெர்மன் அகழாய்வாளர் கண்டுபிடித்த பொருட்களை தேடும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை கண்டுபிடித்து விட்டீர்களோ?
இல்ல, அதாவது நம்முடைய அவர் சொன்ன விஷயங்களை வந்து எல்லாருமே பதிவு பண்ணியிருக்காங்க. அது சாத்தாங்குளம் ராகவனா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கால்டுவெல்லா இருந்தாலும் சரி, முன்னாடி அந்த ஆழ்ச்சொல்லரை பத்தி யாரு தொட்டாலும் ஜாமரை தொடாம ஆழ்ச்சொல்லரை பண்ண முடியாது. அவர் கொண்டு போறது உண்மைதான். அது பத்தி ஒரு நூல்கள் இப்ப சத்தியமூர்த்தி ஐயா கிட்ட கூட நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது சொன்னாங்க. ஏன்னா அந்த ஆழ்ச்சொல்லர் பொருள்களை கொண்டு அவங்க வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ருசிகரமான சம்பவம் எல்லாம் சொன்னாங்க. அவர் வேன்ல கொண்டு போனதாகவும், அந்த வேன்ல கொண்டு போகும்போது அந்த வேன் வந்து திடீர்னு சாய்ந்து விழுந்துட்டதாகவும், திரும்ப அந்த பொருள்கள் எல்லாம் வேற ஒரு வேலையில ஏற்றி கொண்டு போனதாகவும், ஒரு ரூம்ல கொண்டு வச்சதாகவும், அந்த ரூம்ல இருந்த வாட்ச்மேன் வந்து திரும்பி இறந்து போனதாகவும், அப்படி ஒரு ருசிகரமான கதைகளை வந்து ஒரு புத்தகத்துல எழுதிக்கதா அவரு கேட்ட சொன்னார். அது எதுக்கு சொன்னா, இந்த மாதிரி இந்த ஆழ்ச்சியலூர் பொருள்களை கொண்டு போன பிறகு அதை எங்க எங்க கொண்டு வச்சாங்கன்னா 64 இடத்துல பெர்லின் நகர்ல வந்து அருங்காட்சியகம் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு நண்பர் இப்ப போயிட்டு வந்தாரு. அவர் போயிட்டு வந்து பாத்துட்டு சொன்னாரு, எந்த இடத்துல வச்சிருக்காங்க, இந்த பொருள் எந்த இடத்துல இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சரியான குறிப்புகள் இல்லாம தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது முறைப்படி தமிழக அரசு வந்து, தமிழக அரசு இந்திய அரசு வந்து முறைப்படி இது எங்கள் நாட்டில் உள்ள பொருள், எங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி முறைப்படி ஜெர்மன் நாட்டில் இருக்கக்கூடிய பெர்லின் நகருக்கு கூட தொடர்பு கொண்டால் நமக்கு அது கரெக்டா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மீட்டுத்துறை எடுத்துடலாம். அதை வந்து ஒரு அரசு மூலமா ஏற்பாடு பண்ணாத அப்படி தனிநபர்களோ இல்லாத இங்கிருந்து சென்றவர்களோ அதை வந்து சரியா பாத்துக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து பல வருடங்களாக கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதி வரும் முத்தலாங்குறிச்சி காமராசு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம்.
இதுக்கிடையில்தான் 1902 அலெக்சாண்டர் இரியா அப்படிங்கிற வந்து ஆய்வு நடத்த வந்தாங்க. அவங்க கிடைச்ச பொருள்கள் பூரா இங்க இருந்து எடுத்து இந்தியாவுடைய இந்த எச்சம், இந்தியாவுடைய இந்த பொருள், இதெல்லாம் இந்தியாவிலே பார்வை கேட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல கொண்டு அதை வச்சிருக்காங்க. அந்த பொருள் தான் இப்ப காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கு. அதே மாதிரி என்னென்ன அவங்க பொருள் கிடைச்சாங்களோ அவங்களாம் பட்டியலிட்டு எத்தனை மண் கிண்ணங்கள் எடுத்தோம், எத்தனை இரும்பு சாமான்கள் எடுத்தோம், எத்தனை தங்க பட்டயம் எடுத்தோம், அதோட தாடைகளோட நிலைமை என்ன, அதோட அதுல கிடைத்த எலும்புகளோட நிலைமை என்ன, மண்டலத்துடைய நிலைமை என்ன, அந்த முதுமக்கள் தாரியோட வயது என்னன்னா ஆராய்ந்தது அவர் தான். அவர் ஆராய்ந்த அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த நேரத்துல எழுதி அவர் நிறைய நூலா வந்து வெளியிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 1920 தான் இந்தியாவில் ஒரு பெரிய ஆய்வு நடக்குது. அதுல சிந்து சகோதரி நாகரிக ஆய்வு, அந்த ஆய்வில் ஈடுபட்ட வங்கதேசத்து அறிஞர் பாலாஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, சிந்து சகோதரி நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் வந்து ஆதிச்சநல்லூர் நாகரிகம், ஆதிச்சநல்லூர் நாகரிகம் தான் உலக நாகரிகத்தின் தொட்டில், அங்க இருந்துதான் எல்லாமே கிளம்புது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொல்றத பார்த்தவங்கதான் நமக்கு ஆதிச்சநல்லூர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதோ அப்படின்னு நமக்கு தெரிய வந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1876 ஆரம்பிச்சு ஒரு 200 தொடர்ந்து எங்க ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு தங்கங்கள் கிடைக்கு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல உள்ள மக்கள் எல்லாம் போய் ஆய்வுல ஏதோ தங்கம் கிடைக்குது, அந்த பட்டைகள் தங்கம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி, புதையல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்க தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் 1902 வாக்குல 114 ஏக்கரை வந்து பாதுகாக்க சொல்லி அதுக்கு வந்து பாதுகாக்க வாட்ச்மேன் எல்லாம் போட்டு பாதுகாத்தாங்க. ஆனா வேலிகள்லாம் அமைக்கப்படல. இதுக்கிடையில இப்ப நம்ம வழக்கு போட்டதுனால இப்ப வந்து வேலி அமைக்கிற பணி நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 கோடி ரூபாய் செலவுல மாநில அரசு வந்து அதுக்கு வேலி போடுற பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அது போக நம்ம வழக்கு போட்டதுனால நம்ம வழக்குல கேட்ட கோரிக்கை வந்து 3 கோரிக்கை கேட்டோம். ஒரு கோரிக்கை என்ன கோரிக்கை அப்படின்னா, இப்ப நடந்த இந்த ஆய்வோட அறிக்கை எங்களுக்கு உடனே தாங்க அப்படின்னு கேட்டோம். ரெண்டாவது என்ன கேட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மத்திய அரசு மூலமா புளியங்குளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு முதுமக்கள் தாடி மையம் கட்டி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா நம்ம கவர்மெண்ட் செலவழிச்சிருக்கிறது அந்த தாலி மையம், அதுக்கு ஒரு சுற்றுப்புற காம்பவுண்டு, அது உள்ள வந்து பிள்ளைகள் விளையாடுறது, அப்புறம் நுழைவாய்வு, அப்புறம் இங்க இருந்து நடந்து போகக்கூடிய தாமிரபரணி ஆற்றுல இறங்குற இடத்துல யாரும் இறங்கி தவறிடக்கூடாதுன்னு சொல்லி படிப்பற அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டடம் வந்து பாலா கிடக்குது. அந்த கட்டடத்துல வந்து இங்க உள்ள பொதுமக்கள் தாலியை பார்வைக்கு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 114 ஏக்கர்ல நம்ம வந்து ஆய்வு பண்றது வெறும் 1 ஏக்கர் கூட இல்லை, ஒரே 50 சென்ட் தான் சொல்லலாம், அவ்வளவுதான் சொல்லலாம். மீதி உள்ள இடத்துல பூரா நீங்க வந்து ஆய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணாதான் தமிழோடைய பாரம்பரியம் என்ன நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த 3 கோரிக்கை வச்சிருந்தோம். இப்ப கிட்டத்தட்ட அந்த 3 கோரிக்கையில இந்த புளோரிடாவுக்கு கார்பன் டேட்டிங் போயிட்டு வந்த பிறகு ஓரளவு அதோட வயது தெரிஞ்சிருக்கு. இன்னும் அதோட அறிக்கையை வந்து சீக்கிரமா தரணும் அப்படின்னு சொல்லி நீதி அரசு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களும் கூடியவரையில் செய்தித்தரதா சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட அகழ்வாய்வு திரும்ப தொடங்கும் நினைக்கிறேன். அவர் புளியங்குளத்துல வந்து பொதுமக்கள் தாழி வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இடையில இந்த ஆதிச்சநல்லூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அதாவது தமிழர்கள் அல்லாத மற்றவர்கள் கூட ஆதிச்சநல்லூர்ல தேடி வந்துருந்தாங்க. இங்க எப்படி 200 வருஷத்துக்கு முன்னால ஜாகூர் வந்து இந்தியாவில் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரை தேடி வந்தாலும் அதே மாதிரி தேடி வந்திருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அங்க எதுவுமே இல்லை. அதனால நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 கோடி ரூபாய் செலவுல இடத்துல முதுமக்கள் தாழி எந்த இடத்துல இருக்குதோ அதே இடத்துல தோண்டி அந்த தோண்டி அந்த சைட்ல இருந்து முதுமக்கள் தாழியில் தெரிகிற மாதிரி வச்சு அந்த கிடைக்க பொருள்லாம் அந்த இடத்துல காட்சிப்படுத்தி பெரிய அளவுல கண்ணாடி மாளிகை மாதிரி அமைச்சு அங்க வந்து வரக்கூடிய ஆட்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஹிந்தி மற்றும் தமிழ் இந்த 3 மொழியிலும் பொறித்து வைத்து அந்த வர்றவங்களுக்கு வந்து அதை சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய அருங்காட்சியை அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய கனவு, தமிழர்களுடைய கனவு. தமிழர்கள் அப்படிங்கிறது இங்க வாழக்கூடிய தமிழர்கள் இல்லை, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எளிமையில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கனவு. அந்த கனவு வந்து நிறைவேறும் காலம் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நீங்க முதல் வழக்கே உயர் நீதிமன்றத்துல தான் தொடுத்தீர்களோ, அதாவது கீழ் நீதிமன்றம் வட்டார நீதிமன்றம் அப்படி எதுவும் இல்லையோ?
உயர் நீதிமன்றத்துல தான் தொடுக்கும். உயர் நீதிமன்றத்திலே நம்ம நீதியரசர்கள் வந்து இது வந்து நியாயமான கருத்து அப்படிங்கறது வந்து இந்த மனுவை தள்ளுபடி பண்ணல, தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. மனுவை வந்து தள்ளுபடி பண்ணாதான் அடுத்த உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போகணும். உயர் நீதிமன்றத்திலே நமக்கு நியாயம் கிடைக்குது, நியாயம் கிடைக்குது, எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய இதனால இப்ப நேற்று நடந்த இந்த கேஸ்ல கூட என்ன சொல்லியிருக்காங்க, தமிழகத்துல எங்கெல்லாம் அகழ்வாய் நடந்திருக்கு அந்த அகழ்வாய் அறிக்கையெல்லாம் கொண்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா எந்தெந்த இடத்துல அகழ்வாய் நடத்தணும் நினைக்கிறீங்க, அதில் உள்ள கார்பன் ரேட்டிங் எல்லாம் பண்ணுங்க, அதோட வயதுகள்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் வந்து மத்திய மாநில அரசுக்கு வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நேற்று வந்து ராஜராஜ சோழனோட கல்லறையை கூட இன்னொரு நண்பர் வந்து தொடர்ந்த வழக்குல அந்த கல்லறை இடத்த கூட நீங்க இப்ப நவீன கருவி மூலமா எங்க இருக்கு என்னன்னு பார்த்து அதன் வயதை கூட நீங்க கண்டறிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏற்கனவே தமிழர்கள் வந்து மூதாதிகள் முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றது வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இதே மாதிரியா கீழடியில் நடந்த அகழாய்வுல மக்கள் வாழ்ந்ததற்கான அறிகுறிகள், அதாவது அகழாய்வு பொருட்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்ந்ததற்கான வீட்டின் அமைப்பு, அவர்கள் வாழ்ந்த நகரங்களின் இருக்கைகள் கிடைத்துள்ளன. அந்த மாதிரி ஆதிச்சநல்லூரில் கிடைத்திருக்கிறதா அல்லது ஈமத்தாளிகள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றனவா?
இப்ப ஆதிச்சநல்லூர்ல வந்து கிடைச்சது பூரா ஈமத்தாளிகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஈமத்தாளிகள் வந்து தான் அந்த அவங்களோட பயன்படுத்தின இரும்பு பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த 2004 ஆய்வு நடக்கும் போது கூட நண்பர்கள் சொன்னது எப்படின்னா நெல் இருக்குமா, நெல் மணி அப்படின்னா நெல் மணி வந்து இருக்குமா, நெல் மணி கிட்ட போய் அதை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே அது வந்து புரிஞ்சு போயிருவோம். இல்ல என்ன விஷயம் அப்படின்னா இந்த மனிதர்களை எங்க வாழ்ந்தாங்க அதை இப்ப கண்டுபிடிக்கல. இப்ப அதைத்தான் நம்ம அடுத்த அகழ்வாய்வுல வந்து நவீன கருவிகள் கொண்டு இந்த 114 ஏக்கரையும் வந்து முழுக்க இந்த பூமிக்குல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 114 ஏக்கர்ல வந்து இந்த ஈமத்தாரிகள் மட்டும்தான் இருக்குதா, அல்லது ஒரு நகரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கும். ஏன்னா ஒரு இந்த அளவுக்கு ஒரு நாகரிகமாக பெரியவர்கள் மட்டும் இல்லை, முதல்ல அலெக்சாண்டர் ஏரியா பண்ணும் போது பெரிய பெரிய முதுமக்கள் தாழி கிடைச்சது, இப்ப 2004 பண்ணும்போது 3 அடுக்கு முதுமக்கள் தாழி கிடைச்சது, இதுல குழந்தைகள் வைக்கக்கூடிய தாழிகளும் கிடைச்சிருக்கு, வித்தியாச வித்தியாசமான தாழிகள் கிடைச்சிருக்கு. இது வந்து எப்படின்னா பல்வேறுபட்ட இடத்துல வந்து புதஞ்சிருக்கலாம். என்னோட நண்பர் கூட சொன்னாரு, ஒருவேளை ஒரு பெரிய போர் வந்து போர்ல வந்து அழிஞ்சவங்களை கூட இது பண்ணிருக்கான், இல்லாட்டி காலராவில வந்து காலராவில அழிஞ்சவங்களை இது பண்ணிருக்கலாம், இல்லாட்டி 2500 வருஷத்துக்கு முன்னால பொற்கையில வந்து ஒரு பெரிய துறைமுகம் இருந்தது, அந்த துறைமுகத்தோட வந்து உலக நாடுகளோடு தொடர்பு இருந்தது, உலக நாடுகள் இருந்து வந்த அந்த துறைமுகத்துக்கு வந்தவங்க வந்து இந்த ஆதிச்சநல்லூர் மேட்ல வந்து ஏதோ ஒரு நோயில இறந்திருக்கலாம், இல்லாட்ட ஒரு போர்ல இருந்திருக்கலாம், அவங்கள பூரா புதைச்சிருக்கலாம். அப்ப இங்க இருந்து இங்க புதைக்கப்பட்டவங்க தமிழர்கள் மட்டுமா, இல்லாட்ட வெளியிருந்து வந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி ஆய்வுகளா நமக்கு நிறைய தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் போட்டுக்கிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் வாழ்ந்த இடம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்கத்துல கொங்கராயபுரிச்சியா இருக்கலாம். ஏன்னா அந்த கொங்கராயபுரிச்சி அப்படின்னா தாமரவணி ஆற்று வெள்ளத்துல அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். கடந்த ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர் அழிஞ்சு அதுக்கு பிறகுதான் அதுல இருந்து ஆலயங்கள்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி அந்த அழிந்த நகருக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பெரிய நகரம் புயந்துட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பெரிய நகரத்தை கண்டுபிடிக்கதான் நவீன அதிகாரிகள் எல்லாம் இப்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது வரும்போது உண்மை தெரிஞ்சுக்கும். இல்லாட்ட ஒருவேளை இவங்க அந்த வீடு கட்டடம் கட்டுவதற்கு முன்னாலே மர வீடுகள் அப்படின்னு மர வீடுகள் அமைச்சது, அது போக வந்து கார வீடுகள் இல்லாம மற்ற வீடுகள் அமைச்சது, இந்த மாதிரி இல்லாம மரங்கள் இருந்து கொஞ்சம் கீழே வந்து குடிசை வீடுகள் அமைச்சது, குடிசை வீடுகள்லாம் அது வந்து கொஞ்ச நாள் அப்படி நெருப்புலேயே காரணம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைச்சிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து தோணுது. ஆனா அந்த மொத்தத்துல 114 ஏக்கரையும் அதிநவீன கவிதையை கொண்டு பார்க்கும்போதுதான் நகரம் இருந்தாலும் நமக்கு பிடிபடுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வந்து இதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதே கூடி சீக்கிரம் வந்து மத்திய மாநில அரசு நமக்கு செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு குறித்து பல வருடங்களாக கட்டுரைகளும் புத்தகங்களும் எழுதி வரும் முத்தலாங்குறிச்சி காமராசு அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். நல்லதையா, ஒரு தனிப்பட்ட கேள்வி உங்களுக்கு. உங்களுடைய இந்த ஆராய்ச்சி அல்லது தேடுதலுக்கு நிறைய நேரம் செலவழிப்பீங்க, அதுக்கு உங்களுடைய குடும்பத்தினதும் உங்களுடைய வேலை தளத்தினதும் ஆதரவு எப்படி இருக்கிறது ஐயா?
அதாவது எனக்கு என்னோட அந்த இந்த என்னோட ஆய்வு வந்து நாலு ஆய்வு. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பிளஸ் டூ படித்து ஒரு பஸ்ல வந்து கண்டக்டர் வேலை பார்த்துட்டு நமது தமிழகத்துல நம்ம தென்னை தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி பத்திரிகை எழுத ஆரம்பிச்சு இன்றைக்கு வந்து 50 நூல்கள் எழுதியிருக்கோம். அந்த 50 நூல்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 50 நூல்களுமே பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தாமிரபரணி ஆறு, அதுக்கப்புறம் இங்க வாழ்ந்த ஜமீன்தார்கள் வரலாறு, இந்த ஆதிச்சநல்லூர் கொற்கை, இந்த மாதிரி விஷயங்கள், இது எல்லாமே எங்க எப்படி இருக்கு அப்படின்னா நான் வசிக்கிற அந்த சேரிங்களூர் இடத்தை சுத்திதான் இருக்கு, வேற எங்கேயும் போகல. இந்த இடத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தவிர மட்டும் நான் வந்து ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கேன். அந்த ஸ்டுடியோ நல்லா பார்த்துட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் இங்கிருந்து நான் ஆய்வுக்கு வழியே கிளம்பிடுவேன். மற்ற நாள்லாம் அதாவது என்னோட வேலையும் என்னோட குடும்பத்தையும் எதையுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அந்த ஆய்வு பண்ண போறதுனால இந்த புத்தகம் எழுத போறதுனால என் குடும்பம் வேலையெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, என் வேலையும் நான் நல்லா பார்த்துக்கிட்டு இது வந்து சேவைகள் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். ஃபேமிலியும் நல்லா தான் இருக்குது, என்னோட படிகளும் நல்லா தான் இருக்குது, இந்த ஆய்வும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால ரொம்ப திருப்தியா இருக்குது. ஏன்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உள்ளூர்லயே ஒரு எழுத்தாளர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப கடினம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது வந்து தமிழர்களுக்கு செய்யற சேவைன்னு சொல்றதோட நான் பிறந்த மண் வந்து என்னால வெளியே வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
உங்களை போன்ற ஆட்கள் கிடைப்பது தமிழ் மக்களாகிய எங்களுக்கு நல்ல வாய்ப்பையா. உங்களது சேவை மெச்சக்குரியவை, உங்களது முயற்சிகள், நீங்கள் வெளிக்கொணரும் விடயங்கள் உலகளாவிய வகையிலே தெரிய வேண்டியவை, அவை தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் ஆஸ்திரேலிய தமிழ் மக்கள் சார்பில் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிறைய நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆஸ்திரேலிய தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.